வெல்கம் ஒன்ஸ் அகேன் டு வேர்ட்ஸ் ஆஃப் லைஃப்.
மீண்டுமாய் உங்களை ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம்.
We have been studying through the Bible.
வேதாகமம் முழுவதும் என்கிற இந்த வேத பாடத்தை நாம் படித்துக்
கொண்டிருக்கிறோம். We started in Genesis and now we have finished Philippians. We are going to Colossians today.
ஆதிகாமத்தில் ஆரம்பித்து பிலிப்பியர் வரை முடித்திருக்கிறோம். இன்றைக்கு நாம் கொலோசியர் புத்தகத்தை வாசிக்க போகிறோம்.
Colossians we can say is like a twin epistle to Ephesians.
எபேசியருக்கு எழுதப்பட்டது போல கொலோசியர் இந்த இரண்டுமே இரட்டை நிருபங்கள் என்று நாம் சொல்லலாம்.
There's a lot of similarity between the two.
இந்த இரண்டு நிருபங்களுக்கும் பல ஒப்புமைகள் இருக்கிறது.
And we can say they are complementary to each other.
அவைகள் ஒன்றை ஒன்று நிறைவாக்குகிறவளாய் இருக்கிறது என்று சொல்லலாம்.
Like two legs we stand on.
நாம் நிற்பதற்கு இரண்டு கால்களை பயன்படுத்துவது போல.
The difference is this.
வித்தியாசம் இதுதான்.
In Ephesians the emphasis is that we are in Christ.
எபேசியரிலே நாம் கிறிஸ்துக்களாக இருக்கிறோம் என்கிற காரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
When we studied Ephesians we saw how in Christ comes many times.
நாம் எபேசியரிலே கிறிஸ்துவுக்குள்ளாக கிறிஸ்துவுக்குள்ளாக என்கிற பதம் பல சமயங்களிலே வருகிறதை படித்திருக்கிறோம்.
In Colossians the emphasis is Christ in us.
ஆனால் கொலோசியரிலே நமக்குள்ளாக கிறிஸ்து என்கிற காரியமானது முக்கியத்துவப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது.
Read that in Colossians 1:27 Christ in you is the hope of glory.
மகிமை நம்பிக்கையாக இருக்கக்கூடிய கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறார் அதுதான் அந்த ரகசியம் என்று 27 வசனத்திலே வாசிக்கிறோம்.
These two truths are both necessary for us to live the Christian life.
கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த இரண்டு சத்தியங்களுமே நமக்கு வேண்டியவளாய் இருக்கிறது.
God placed us in Christ.
தேவன் நம்மை கிறிஸ்துவுக்குள்ளாக வைத்திருக்கிறார்.
So we died, buried, rose again and ascended with him.
ஆகவே நாம் மரித்து அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு கூட எழுப்பப்பட்டிருக்கிறோம்.
The other truth is that Christ lives in us.
இன்னொரு சத்தியம் என்னவென்றால் கிறிஸ்து நமக்குள்ளாக வாழுகிறார்.
So greater is he who is in us than everything in the world and everyone in the world.
உலகத்தில் இருக்கிற எல்லா காரியங்களை காட்டிலும் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவனை காட்டிலும் நமக்குள்ளாக இருக்கிறவர் பெரியவர்.
So we don't have any fear.
ஆகவே நமக்கு எந்த ஒரு பயமும் இல்லை.
And because Christ is in us we can fulfill God's plan for us just like Jesus fulfilled when he was on earth.
இயேசு இந்த பூமியிலே வாழ்ந்த பொழுது எப்படி பிதாவானவருடைய சித்தத்தை முழுமையா நிறைவேற்றினாரோ அதே போல கிறிஸ்து நமக்குள்ளாக இருக்கிறபடினாலே நம்மை குறித்த தேவ சித்தத்தை நிறைவேற்ற முடியும்.
Colossians also was written from a prison.
இந்த கொலோசியர் நிருபமும் சிறைச்சாலையிலிருந்து எழுதப்பட்டது.
Just like Ephesians.
எபேசியரை போலவே.
Now in Colossians 2 verse 9
கொலோசியர் 2 அதிகாரம் 9 வசனம்
we read about the fullness of God in was seen in Christ in bodily form.
தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக கிறிஸ்துவுக்குள்ளாக வாசமாய் இருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம்.
So when Jesus walked on the earth in a body there the fullness of God was seen there.
ஆகவே இயேசு கிறிஸ்து சரீர பிரகாரமாக இந்த உலகத்திலே அவர் நடமாடி கொண்டிருந்த பொழுது தேவத்துவத்தின் பரிபூரணமானது அவருக்குள்ளே காணப்பட்டது.
There are two extremes of teaching in religions concerning the human body.
மனித சரீரத்தை குறித்து இன்றைக்கு இருக்கக்கூடிய மத போதனைகள் இரண்டு நிலைகளில் காணப்படுகிறது.
We find in many religions one extreme is where the human body is considered as evil.
ஒரு சில மதங்கள் மனிதனுடைய சரீரமானது தீமையானது என்கிற போதனையை ஒரு நிலைப்பாட்டாக கொண்டிருக்கிறது.
And so they teach asceticism, yoga, control of all your bodily desires.
ஆகவே தான் அவர்கள் யோகா தியானம் போன்றதான துறவரம் பூண்டுதல் போன்றதான காரியங்களை பயன்படுத்தி இந்த சரீரத்தில் இருக்கக்கூடியதான இச்சைகளை கட்டுப்படுத்த போதிக்கிறார்கள்.
They even teach that sexual relation between husband and wife is bad and wrong.
ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கிறதான தாம்பத்திய உறவும் கூட தீமையானது என்பதை போதிக்கிறார்கள்.
Because everything in the body is evil, all desires.
ஏனென்றால் அவர்களை பொறுத்த மட்டில் சரீரத்தில் காணப்படும் எல்லா ஆசைகளுமே தீமையானது என்று சொல்கிறார்கள்.
So you must overcome the desire for food, sleep, everything.
ஆகவே ஆகாரத்தின் மேல் இருக்கக்கூடிய ஆசையை நீங்கள் வைக்கக்கூடாது, நீங்கள் தூங்கக்கூடாது என்றெல்லாம் சொல்கிறார்கள்.
That is one extreme.
இது ஒரு கோடியில் இருக்கக்கூடிய நிலைப்பாடு.
The other extreme is where people say that we can indulge all these desires of the body.
மறுகோடியில் இருக்கக்கூடிய நிலைப்பாட்டான போதனை என்னவென்றால் இந்த சரீரத்திலே நாம் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம், எல்லா இச்சையும் நிறைவேற்றலாம் என்று சொல்கிறார்கள்.
In many religions and in false Christianity also.
அநேக மதங்களிலேயும் பொய்யான கிறிஸ்தவத்திலேயும் இப்படிப்பட்ட போதனைகள் காணப்படுகின்றன.
Where indulging the body's appetites.
சரீரத்தினுடைய இச்சைகளிலே மூழ்குவது.
In some religions there are temple prostitutes.
சில மதங்களிலே கோயில்களிலே தேவதாசிகள் என்று சொல்லக்கூடிய உபச்சாரம் நடந்து கொண்டிருக்கிறது.
To help people to indulge their bodily lusts.
தங்களுடைய சரீர இச்சை நிறைவேற்றுவதற்காக அங்கே விடப்பட்ட பெண்கள் இருக்கிறார்கள்.
In the name of religion.
மதம் என்கிற பெயரிலே.
And then also there are in Christianity there's a lot of teaching on prosperity and comfort so that indulging the body is considered to be the mark of God's blessing.
செழிப்பின் போதனை என்பது கிறிஸ்தவத்திலேயும் வந்திருக்கிறது. அது சரீரத்திலே எல்லா சுகங்களையும் அனுபவிக்க வேண்டும், சொகுசான வாழ்க்கை வாழ வேண்டும் முக்கியத்துவப்படுத்தி போதிக்கிறது.
But Jesus came and revealed something else.
ஆனால் இயேசுவோ அவர் வேறு ஒரு காரியத்தை வந்து வெளிப்படுத்தி காண்பித்தார்.
God created the body. There's nothing wrong with the body.
தேவன் சரீரத்தை உண்டாக்கின பொழுது அதிலே தீங்கு ஒன்றும் இல்லை.
It's from the heart that sin pollutes the body.
இருதயத்திலே இருக்கக்கூடிய பாவம் தான் சரீரத்தை தீட்டுப்படுத்துகிறது.
Jesus came with a body just like ours and there was no trace of sin in him.
நமக்கு இருக்கக்கூடிய சரீரத்தை போலவே இயேசு கிறிஸ்துவும் அதே சரீரத்திலே வந்தார். அதிலே பாவம் ஒன்று துளி கூட காணப்படவில்லை.
To prove that you can have a human body and never sin.
அது எதை நிரூபிக்கிறது என்று சொன்னால், நீங்களும் ஒரு மனுஷ சரீரத்தை வைத்துக் கொண்டு பாவம் செய்யாமல் வாழ முடியும்.
And have no sin at all.
பாவமே இல்லாத வாழ்க்கை வாழ முடியும்.
One day in eternity we will still have a human body and there'll be no sin.
நித்தியத்திலே இதே மனித சரீரம் நமக்கு இருக்கும், அதிலே பாவமே இருக்காது.
And the opposite example is Satan.
அவருடைய நேர் எதிர்மாறாக உள்ள மாதிரியானது சாத்தான்.
Full of sin even though he doesn't have a body.
அவனுக்கு சரீரமே இல்லாதிருந்தும் பாவத்தினாலே நிறைந்து காணப்படுகிறார்.
So these two examples, Jesus who had a body and no sin.
இயேசுக்கு ஒரு சரீரம் இருந்தது ஆனால் பாவம் இல்லை.
And Satan who has no body and full of sin.
பிசாசுக்கு சரீரம் இல்லை, அவன் பாவத்தினாலே நிறைந்து காணப்படுகிறான்.
Teaches one thing that sin is not originating in the human body.
இந்த இரண்டு காரணங்கள் எதை போதிக்கிறது என்று சொன்னால், இந்த மனித சரீரத்திலிருந்து தீமையானது புறப்படுவதில்லை என்பதை நிரூபிக்கிறது.
So we must not have any extreme teachings in this area.
ஆகவே இந்த பகுதியிலே இந்த கோடிகளிலே காணப்படக்கூடிய போதனை நமக்கு இருக்க கூடாது.
We certainly need to deny ourselves anything that will lead to sin.
பாவத்திற்கு வழிநடத்தக்கூடிய எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அதை நாம் விரும்ப வேண்டும்.
But the desires God has placed in our body can be enjoyed in legitimate ways.
ஆனால் நம்முடைய சரீரத்தில் தேவன் வைத்திருக்கிற ஆசைகளை அதை நாம் வரையறைக்குள்ளாக நாம் அனுபவிப்பதற்கு அதிகாரம் உண்டு.
This is one of the truths that Colossians is trying to emphasize.
ஆகவே கொலோசியர் நிருபமானது வலியுறுத்தி பேசுகிறதான சத்தியங்களில் இதுவும் ஒன்று.
In chapter 1 he speaks about the preeminence of Christ.
ஒன்றாம் அதிகாரத்திலே கிறிஸ்து முன்னதாக இருந்தார் என்பதை குறித்து பேசுகிறது.
First of all he begins with a thanksgiving to God just like he does in most of his letters.
அவருடைய பல நிருபங்களிலே செய்கிறது போலவே இங்கு முதலாவதாக தேவனுக்கு நன்றி செலுத்தி இந்த நிருபத்தை ஆரம்பிக்கிறார்.
Paul had a very good habit of giving thanks for people.
ஜனங்களுக்காக நன்றி செலுத்தக்கூடிய நல்ல ஒரு பழக்கத்தை பவுல் வைத்திருந்தார்.
Even the carnal Corinthians he found something in them to be thankful for.
மாம்சிகமான கொரிந்து சபையினரை பார்த்தும் கூட அவர்களுக்கென்று தேவனை ஸ்தோத்திரிக்க முடியாத ஒரு சில காரியங்களை அவர் சுட்டி
காண்பித்தார். When we have the eyes of God we will see something good even in people who got many other things wrong.
பல தீமையான காரியம் நிறைந்த மக்களிலே கூட நன்மையான ஒரு சிலவற்றை பார்க்க முடியாக நமக்கு தேவனுடைய கண்களில் இருந்தால் நல்லமாயிருக்கும்.
And we will be able to appreciate those good things.
அந்த நன்மையான காரியங்களை நாம் மெச்சிக்கொள்ள முடியும்.
And that's what we see an example in the Holy Spirit inspired epistles of Paul.
பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட பவுலுடைய நிருபங்களிலே கடிதங்களிலே இதை தான் நாம் பார்க்கிறோம்.
So he says in verse 3 of chapter 1 we give thanks to God.
ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே நாங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்கிறார்.
Always praying for you.
உங்களுக்காக எப்பொழுதும் வேண்டுதல் செய்கிறோம் என்று ஐந்தாம் வசனத்திலே
Paul did not plant the church in Colossae.
கொலோசே பட்டணத்திலே சபையை பவுல் ஸ்தாபிக்கவில்லை.
It was probably planted verse 7 by Epaphras a fellow bond servant and a servant of Christ.
பவுலுடைய உடன்வெளியாளும் கிறிஸ்துவின் உண்மையான ஊழியக்காரனுமாய் இருக்கிற எப்பாப்ரா என்கிறவன் ஒருவேளை இந்த சபையை ஸ்தாபித்திருக்கலாம்.
No, it's possible that when Paul was in Ephesus for 3 years, Epaphras may have gone out from there with encouragement from Paul and planted this church in Colossae.
பவுல் எபோஸ் பட்டணத்திலே 3 வருஷம் தங்கியிருந்த பொழுது எப்பாப்ரா பவுலுடன் உடன்வெளியனாய் இருந்து அந்த காலகட்டத்திலே கொலோசியிலே போய் ஒரு சபையை ஆரம்பித்திருக்கலாம்.
And he gives thanks to these to God because of the faith of these Colossians verse 4 and the love which they have for all people.
இந்த கொலோசேய மக்களுக்கு இருந்ததன அன்புக்காகவும் அவர்கள் மற்ற பரிசுத்தவான்களில் காண்பித்த அன்புக்காகவும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறார்.
And because fruit is continuously increasing verse 6 in their life in that church.
அவருடைய சபை வாழ்க்கையிலும் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கையானது அது பரம்பி பலன் தருகிறபடினாலே அவர் நன்றி செலுத்துகிறார்.
And his prayer for them in Colossians 1:9.
1:9 ஆம் வசனத்திலே ஒன்றாம் அதிகாரத்தில் அவர் செய்கிற ஜெபம்
என்னவென்றால்
எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் கர்த்தருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறார்.
One translation of that verse reads like this.
இந்த வசனத்தினுடைய ஒரு மொழிபெயர்ப்பு இப்படி சொல்கிறது.
He says I'm praying that you will look at everything from God's viewpoint.
எல்லா காரியங்களையும் தேவனுடைய கண்ணோட்டத்திலே நீங்கள் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று ஜெபிக்கிறேன்.
That is the meaning of filled with the knowledge of his will in all spiritual wisdom and understanding.
எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவு நிரப்பப்பட வேண்டும் என்று சொன்னால் இதுதான் அர்த்தம்.
That means you look at all people and all circumstances on earth from God's viewpoint.
இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களையும் ஏற்படுகிற எல்லா சூழ்நிலைகளையும் தேவனுடைய கண்ணோட்டத்திலே பார்க்க வேண்டும்.
Now you know that if you get up into a plane things on earth look very small.
நீங்கள் ஒரு விமானத்திலே பறந்து செல்லும் பொழுது அங்கிருந்து இந்த பூமியை நோக்கி பார்த்தால் பூமியில் உள்ள காரியங்கள் எல்லாம் சிறிதாக காணப்படும்.
Huge skyscrapers look like small toy buildings.
வானளாவிய உயரமான கட்டடங்கள் மிகவும் குட்டி கட்டடங்களைப் போல காணப்படும்.
Cars look like toy cars.
அங்கிருந்து கார்களை பார்த்தால் பொம்மை கார்களைப் போல சிறிதாய் காணப்படும்.
But when we are down on earth, these things look so big.
ஆனால் பூமியிலே நாம் வரும்பொழுது இந்த காரியங்கள் எல்லாம் மிகவும் பெரிதாய் காணப்படுகிறது.
So many things that look big when we look at it from earth's level become smaller and smaller the higher we go up.
ஆகவே பூமியிலே இருந்து நாம் பார்க்கிற பெரிய காரியங்கள் நாம் மேலே போக போக அவைகளெல்லாம் சிறிதாய் காணப்படுகிறது.
Spiritually also this is true.
ஆவிக்குரிய ரீதியிலேயும் இது மெய்யா இருக்கிறது.
That many things that we think are so important.
மிகவும் முக்கியம் என்று நாம் எண்ணுகிற அநேக காரியங்கள்
when we move up to God's viewpoint they are not so important.
நாம் தேவனுடைய கண்ணோட்டத்திலே பார்க்கும்போது அவைகள் அவ்வளவு முக்கியம் வாய்ந்ததல்ல.
Money for example is considered a very very important thing on earth.
பூமியிலே பணம் என்பது மிக மிக முக்கியமான காரியம் என்று கருதப்படுகிறது.
The more you have of it the more people think you are a lucky person.
நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக பணத்தை வைத்திருக்கிறீர்கள் அந்த அளவுக்கு நீங்கள் அதிர்ஷ்டமான அதிர்ஷ்டசாலிகள் என்று எண்ணுகிறார்கள்.
But when you get up to God's viewpoint
தேவனுடைய கண்ணோட்டத்திலே இருந்து நீங்கள் பார்க்கும் பொழுது
you discover that money is needed on earth but it's not so important.
பணம் இந்த பூமியில தேவைப்படுகிறது ஆனால் அது அவ்வளவு முக்கியமானது என்பதை
கண்டுபிடிக்கிறது.
நம்முடைய தேவைகள் எந்த அளவுக்கு இருக்கிறோ அந்த அளவுக்கு தான் பணமும் போதும் என்று நாம்
எண்ணுகிறோம்.
பணம் அதிகமாக வரும்பொழுது அது தீமையை விளைவிக்கும்.
It leads many people away from God.
இந்த அதிகப்படியான பணமானது மக்களை வழிவிலக செய்கிறது.
Causes a lot of fights between people.
ஜனங்கள் ஒருவருக்கொரு எதிராக சண்டை பண்ணுகிறார்கள்.
And like the Bible says the love of money is the root of all evil.
பண ஆசையே எல்லா தீமைக்கும் வேரா இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது போல.
And from this earthly standpoint the opposite sex looks very important and very attractive.
பூமிக்குரிய கண்ணோட்டத்திலே எதிர்ப்பாளர் அவர்களை பார்க்கும்பொழுது மிகவும் கவர்ச்சிகரமாக முக்கியமானவர்களாக காணப்படுகிறது.
When we get up to God's viewpoint
நாம் தேவனுடைய கண்ணோட்டத்தில் பார்க்கும் பொழுது
despise the opposite sex but they are not so important like all the cinemas teach.
எதிர்ப்பாளரை நாம் அற்பமா எண்ணுகிறதில்லை ஆனால் சினிமாக்கள் கற்றுக் கொடுக்கிறது போல எதிர்ப்பாளர் அவ்வளவு முக்கியமானவர்கள் அல்ல.
I'm just taking given two examples.
நான் இப்பொழுது இரண்டு உதாரணங்களை உங்களுக்கு சொன்னேன்.
Many things change their value when we look at them from God's viewpoint.
அநேக காரியங்களுடைய மதிப்பானது தேவனுடைய கண்ணோட்டத்திலிருந்து பார்க்கும்போது அதனுடைய மதிப்பீடு மாறுகிறது.
Many things that we worry about so much don't look very big at all from God's viewpoint.
நாம் கவலைப்படுகிற பல காரியங்கள் தேவனுடைய கண்ணோட்டத்திலிருந்து பார்க்கும்போது அது முக்கியமற்றவர்களாக காணப்படுகிறது.
I mean you don't worry about a little ant bite.
ஒரு சிறு எறும்பு கடித்து விட்டது என்றால் அதற்காக நீங்கள் கவலைப்பட்டு
கலங்குவதில்லை. And many things which look such big problems on earth are only like an ant bite when looked at from God's viewpoint.
ஆகவே பூமியிலே காணப்படுகிற பல பெரிய பிரச்சனைகளைப் போல தோன்றக்கூடிய காரியங்கள் தேவனுடைய கண்ணோட்டத்திலே பார்க்கும்போது எறும்பு கடியை போலத்தான்
இருக்கிறது. So the solution to have a spiritually minded walk is to look at things from God's viewpoint.
ஆகவே ஆவிக்குரிய நடத்தையை கொண்டிருப்பது எப்படி என்றால் தேவனுடைய கண்ணோட்டத்திலே நாம் காரியங்களை பார்ப்பதாகும்.
And when we look at things from God's viewpoint,
தேவனுடைய கண்ணோட்டத்திலிருந்து நாம் காரியங்களை பார்க்கும்.
Then verse 10, we can walk in a manner worthy of the Lord to please him in all respects and bear fruit in every good work.
சகலவித நற்கரிகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவிலே விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராக நடப்பது சாத்தியம்
என்று
10ஆம் வசனத்திலே பார்க்கிறோம்.
For this we need to be strengthened verse 11 with all power according to his glorious might.
அவருடைய மகிமையான வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் நாம் பலப்படுத்தப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம்.
But the point is this, we cannot walk in a way pleasing to the Lord if we first don't understand, if we first don't know how to look at things from God's viewpoint.
தேவனுடைய கண்ணோட்டத்திலே காரியங்களை பார்க்க கற்றுக்கொள்ளாத பட்சத்திலே கர்த்தருக்கு பிரியமாக நாம் நடக்க முடியாது.
You will keep on displeasing the Lord.
நீங்கள் எப்பொழுதுமே கர்த்தருக்கு பிரியமில்லாதவர்களாய் தான் இருப்பீர்கள்.
If you don't first allow the Holy Spirit to change your view of things on this earth.
இந்த பூமியிலே காணப்படுகிற காரியங்களை கண்ணோட்டங்களை பரிசுத்த ஆவியானவரே மாற்றும் என்று கேட்காத பட்சத்திலே நீங்கள் அவருக்கு பிரியமா நடக்க முடியாது.
Circumstances.
சூழ்நிலைகள்.
People.
ஜனங்கள்.
We must look at them all from God's viewpoint.
எல்லா காரியங்களையும் நாம் தேவனுடைய கண்ணோட்டத்திலிருந்து பார்க்க வேண்டும்.
Though we are to give honor to those who are in authority on this earth.
இந்த பூமியிலே அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்கு நாம் கனத்தை கொடுக்க வேண்டியிருக்கிறது.
Presidents and rulers.
ஜனாதிபதிகள் அதிகாரிகள்.
But yet we don't devalue a beggar because in God's eyes the beggar is as important as the president.
தேவனுடைய கண்ணோட்டத்திலே ஒரு பிச்சைக்காரனும் எப்படி ஜனாதிபதி முக்கியமானவரா இருக்கிறாரோ அதே போல முக்கியமானவரா இருக்கிறபடினாலே நாம் பிச்சைக்காரனை அற்பமா எண்ணக்கூடாது.
We don't devalue any human being.
எந்த ஒரு மனிதனையுமே நாம் மதிப்பு குறைந்தவர்களை நடத்தக்கூடாது.
Even many Christians they give more value to somebody who is rich and big in the world.
அநேக கிறிஸ்தவர்களும் கூட இந்த உலகத்திலே காணப்படுகிற ஐஸ்வர்யவான்களுக்கும் பெரியவர்களுக்கும் அதிக கனத்தை கொடுக்கிறார்கள்.
And they despise poor uneducated people.
ஆனால் அதே சமயத்தில் படிக்காத ஏழை மக்களை பார்க்கும் பொழுது அவர்களை அற்பமா எண்ணுகிறார்கள்.
Shall I tell you why?
ஏன் என்று சொல்லட்டுமா?
They have not learned to look at people from God's viewpoint.
கண்ணோட்டத்தில் இருந்து மக்களை பார்க்க இன்னும் அவர்களை கற்றுக்கொள்ளவில்லை.
I have very rarely in my life seen even Christian workers who treat poor people and rich people alike.
இன்றைக்கு ஏழை மக்களையும் பணக்காரனும் ஒரே விதமாய் நடத்தக்கூடிய கிறிஸ்துவ ஊழியக்காரர்களை பார்ப்பது அரிதா இருக்கிறது.
All my life I have sought to treat rich people and poor people alike in the church.
என் வாழ்க்கை முழுவதுமாய் சபையிலே பணக்காரர்களையும் ஏழைகளையும் ஒரே விதமாக தான் நடத்த முயற்சித்திருக்கிறேன்.
I have seen them from God's eyes.
ஏனென்றால் நான் இவர்களை தேவனுடைய கண்ணோட்டத்திலிருந்து பார்க்க கற்றுக்கொண்டிருக்கிறேன்.
And all the tension and anxiety from our life also disappears when we think look at things from God's view.
தேவனுடைய கண்ணோட்டத்தில் நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மன அழுத்தங்கள் இருக்கங்கள் எல்லாமே தளர்ந்து போய் விடுகிறது.
You cannot be partial to somebody if you look at people from God's view.
தேவனுடைய கண்ணோட்டத்திலிருந்து பார்க்கும் பொழுது நீங்கள் யாருக்கும் பட்சபாதம் உள்ளவர்களா இருக்க மாட்டீர்கள்.
So this is a very important secret of the Christian life.
இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கையின் முக்கியமான ஒரு ரகசியமாக இருக்கிறது.
Now further down in Colossians chapter 1
ஒன்றாம் அதிகாரம் கீழே நாம் பார்க்கிறோம்.
We read, we don't have time to look at all the verses.
எல்லா வசனங்களும் பார்ப்பதற்கு நமக்கு சமயம் இல்லை.
Let's see verse 15.
15வது வசனத்தை பாருங்கள்.
He is the image of the invisible God, the firstborn of all creation, for by him all things were created in heavens and on earth, visible and invisible, etc.
15வது வசனத்திலே பார்க்கிறோம், அவர் அதிர்ஷ்டமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேருமானவர், பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ளவை எல்லாமே காணப்படுகிறவங்க காணப்படாதவங்க சகல வஸ்துக்களும் அவர் மூலமாக அவருக்கு அவரை கொண்டு உண்டாக்கப்பட்டது.
Now just look at this.
This பாருங்கள்.
This is one of the strongest statements in the New Testament of the deity of Christ, that Christ is God.
கிறிஸ்து தேவன் என்பதை விளக்கக்கூடிய மிகவும் வலிமையான ஒரு வாசகமாக புதிய ஏற்பாட்டிலே இந்த வசனம் காணப்படுகிறது.
See what it says here in verse 16.
16வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று பாருங்கள். கடைசி பகுதி.
All things were created by him.
சகலமும் அவராலே சிருஷ்டிக்கப்பட்டது.
Who is that?
அவர் யார்?
It's God.
அவர் தேவன்.
In the beginning it says God created heaven and earth, which is Genesis 1:1.
ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார் என்று ஆதியாகமம் 1:1 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது.
And here it says all things were created by him.
இங்கேயும் கூட எல்லா காரியங்களும் அவராலே உண்டாக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
You put this with Genesis 1:1, it's the clearest statement that Jesus Christ is God.
இந்த வசனத்தை ஆதியாகமம் 1:1 கூட பொருத்தி பாருங்கள், அது இயேசு கிறிஸ்து தேவன் என்பதை தெளிவாக நிரூபிக்கிறது.
This is how we refute the teachings of people like the Jehovah's Witnesses who teach that Jesus Christ is not God.
இயேசு கிறிஸ்து தேவன் அல்ல என்று போதனை கொண்டிருக்கிறதான யெகோவா சாட்சிகள் இவ்விதமான வசனங்களை வைத்து தான் நாம் அவர்களை சந்திக்க வேண்டியிருக்கிறது.
And it says here all things were created for him.
எல்லா காரியமும் அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது என்று பார்க்கிறோம்.
Everything in the universe is created for God.
இந்த அண்ட சராசரத்தில் காணப்படுகிற எல்லா காரியங்களுமே தேவனுக்காக உண்டாக்கப்பட்டது.
In Romans 11 the last verse it says from him through him to him are all things.
Romar 11th adhigaram kadaisi vasanathile avaraalayum avar moolamayum avarukkendrum endru sollapattirukkar.
So this is the same thing, that is God, this is for Christ.
Agave inge Kristu dhan devan endrai andha devathuvathai veliyurthi pesugirathu.
Emphasized again,
meendumai veliyurthapattirukkirathu.
He is verse 17 before all things.
Avar ellavattukkum mundinavar endru paarkkrom.
He was before everything existed.
Ella kaanapodugira kaaryangal kaanapadavadhu munbadhagave avar irundar.
Everything is held together only in him, verse 17.
17th vasanathil ella kaaryangalum avarkullagave nilainirukkirathu endru paarkkrom.
And is repeated earlier in verse 16, by him all things in heaven and in earth, visible invisible, thrones and dominions are all created by him.
பூலோகத்திலே காணப்படுகிறவர்கள், பரலோகத்திலே காணப்படுகிறவர்கள், சகல வஸ்துக்கள், சிங்காசனங்கள், கர்த்தத்துவங்கள், துறைத்தனங்கள், அதிகாரங்கள் எல்லாம் அவருக்கு கொண்டு சிருஷ்டிக்கப்பட்டது.
So we must understand the phrase in verse 15, the firstborn of all creation, in the light of these verses.
ஆகவே சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேருமானவர் என்று சொல்லப்பட்ட அந்த வாசகத்தினுடைய அர்த்தத்தை கீழே சொல்லப்பட்டவர்களை வைத்து விளங்கிக் கொள்ள வேண்டும்.
In English it gives you a wrong understanding.
ஆங்கில வேதாந்தத்திலே வாசிக்கும் பொழுது தவறான ஒரு விளக்கத்தை
கொடுக்கிறது. As he was born,
அவர் பிறந்தது போல ஒரு விளக்கத்தை
கொடுக்கிறது.
அது பொருள் அல்ல.
இட் மீன்ஸ் ஹி வாஸ் பிஃபோர் ஆல் கிரியேஷன்.
எல்லா சிருஷ்டிகளுக்கும் முன்பாக அவர் இருந்தவர் என்று
சொல்லி எக்ஸ்பிரஷன். ஃபர்ஸ்ட் பார்ன் மீன்ஸ் பிஃபோர் எவ்ரிதிங் எல்ஸ்.
ஆகவே முந்தின பேருமானவர் என்று சொல்லும்பொழுது எல்லா காரியங்களும் முன்பதாகவே இருந்தவர் என்று பார்க்கிறோம்.
ஜஸ்ட் லைக் எ ஃபர்ஸ்ட் பார்ன் சன் இஸ் பிஃபோர் ஆல் தி அதர் சன்ஸ்.
முதல் பேரான மகன் என்று சொன்னால் மற்ற மகன்களுக்கு முன்பதாக இருந்தவர் என்று.
சோ ஹியர் தி எம்ஃபசிஸ் ஹியர் இஸ் பிஃபோர் ஆல் கிரியேஷன்.
ஆகவே சிருஷ்டிகள் எல்லாம் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பதாகவே அவர் இருந்தார் என்று வெளியிடப்பட்டிருக்கிறது.
That is made clear in verse 16 and 17.
இதை 16 17 வசனங்கள் தெளிவுபடுத்துகிறது.
And why is he called the image of the invisible God?
அவர் காணப்படாத 15th வசனத்திலே அதிர்ஷ்டமான தேவனுடைய தற்சுரூபம் என்று ஏன் வாசிக்கிறோம்?
Because God cannot be seen by anybody.
ஏனால் தேவனை யாரும் காண முடியாது.
But when Jesus came in a human body,
ஆனால் இயேசு மனித சரீரத்தில் வந்தபொழுது,
see what God was like.
தேவன் எப்படி இருக்கிறார்
என்று காண்கிறது. Verse 18, he has become the head of the body, the church.
இப்பொழுது அவர் சபையாகிய சரீரத்துக்கு தலையாய் மாறி இருக்கிறார்.
And he is called here the firstborn from the dead.
மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேறுமானவர் என்று வாசிக்கிறோம்.
See, the firstborn is used in this way.
அந்த முதற் பேறானவர் என்கிற காரியமானது இந்த பகுதியிலே இப்படிப்பட்ட பின்னணியிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது.
Jesus,
இயேசு,
when he came on earth,
இந்த பூமியிலே வந்தபொழுது,
is called the only begotten son of God.
அவர் தேவனுடைய ஒரே பிறான குமாரன் என்று வாசிக்கிறோம்.
பட்
ஆனால்
ஆஃப்டர் ஹிஸ் ரெசரக்ஷன்,
அவர் உயிர்த்தெழுந்த பிறகு,
ஹி இஸ் கால்ட் தி ஃபர்ஸ்ட் பார்ன் ஆஃப் ஆல் கிரியேஷன்,
எல்லா சிருஷ்டிக்கும் முந்தின பேரானவர் என்று வாசிக்கிறோம்.
அண்ட் தி ஃபர்ஸ்ட் பார்ன் இன் தி சர்ச்,
சபையிலேயும் அவர் முதற் பேரானவர் என்று வாசிக்கிறோம்.
பிகாஸ் நவ் காட் ஹஸ் காட் மெனி அதர் சன்ஸ்,
என்றால் இப்பொழுது தேவனுக்கு பல குமாரர்கள் இருக்கிறார்கள்.
We are his sons.
நாம் அவருடைய புத்திரர்கள்.
Nobody in the Old Testament could be a son of God.
பழைய ஏற்பாட்டில் யாருமே தேவனுடைய குமாரனாக இருக்க முடியவில்லை.
Jesus came to earth, he was called the only begotten.
ஆகவே தான் இந்த பூமியில் இயேசு வந்தபொழுது அவர் தேவனுடைய ஒரே பிறான குமாரன் என்று அழைக்கப்பட்டார்.
He came in a human form.
அவர் மனித சரீரத்தில் வந்தபொழுது.
And now,
இப்பொழுது,
because there are many sons of God, he is called the firstborn.
அநேக தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறபடினாலே இப்பொழுது அவர் முதற் பேரானவர் என்று வாசிக்கிறோம்.
And we read here, he needed this fleshly body, verse 22, because otherwise he could not die for our sins.
நம்முடைய பாவங்களுக்கு மரிக்கும்படியாக அவருக்கு ஒரு சரீரம் தேவைப்பட்டது என்று நாம் இங்கே 21 வசனத்தை வாசிக்கிறோம்.
Paul uses an expression here.
இங்கே பவுல் அவருடைய ஒரு வாசகத்தை பயன்படுத்துகிறார்.
Verse 24, he says, I want to fill up what is lacking in Christ's afflictions.
கிறிஸ்துவின் உபத்திரவங்களிலே குறைவானதை நான் நிறைவேற்ற விரும்புகிறேன் என்று சொல்கிறார்.
What does that mean?
இதனுடைய பொருள் என்ன?
When Jesus died on the cross, he said it is finished.
இயேசு சிலுவையிலே மரித்தபொழுது முடிந்தது என்று சொன்னார்.
There is nothing more to be done for Christ's suffering.
கிறிஸ்துவின் பாடுகளிலே இன்னும் அதிகப்படியாக ஒன்றுமே இல்லை, எல்லாம் முடிந்துவிட்டது.
So what is he saying? I have still got to fill up what is lacking.
ஆகவே அவருடைய சரீரத்திலே குறைவாக இருக்கக்கூடிய அந்த பாடுகளை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்கிறார்.
அதன்
பொருள் என்ன?
God's will is that we take up the cross and follow Jesus in the same way that he walked.
இயேசு நடந்த அதே வழியில் நாமும் சிலுவையை எடுத்து பின்பற்றி செல்ல வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது.
Overcome sin like he overcame.
அவர் மேற்கொண்டது போல நாமும் பாவத்தை மேற்கொள்ள வேண்டும்.
We are tempted like he was tempted.
அவர் சோதிக்கப்பட்டது போல நாமும் சோதிக்கப்பட வேண்டும்.
And in that area we have a long way to go.
அந்த பகுதியிலே நாம் செல்வதற்கு நீண்ட ஒரு பிரயாணம் இருக்கிறது. நீங்கள் ஒரு டம்ளர் எடுத்துக்கொள்ளுங்கள்.
Jesus was tempted in all points, overcame everything, and the glass was full, and he said it's finished.
இயேசு எல்லா விதத்திலும் நம்மைப் போலவே சோதிக்கப்பட்டு முடிந்து அந்த டம்ளர் நிறைந்து விட்டது, முடிந்தது என்று சொன்னார்.
Now we are following him.
நாம் அவரை பின்பற்றுகிறோம்.
As we are tempted more and more and more and more and overcome, the glass slowly gets full.
நாமும் அதிகமாக சோதிக்கப்பட்டு நாம் மேற்கொள்ளும் பொழுது அந்த டம்ளர் ஆன
நிறைகிறது. Our calling is to follow Jesus' footsteps.
நம்முடைய அழைப்பு என்பது இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவளை பின்பற்றுவதாகும்.
Paul says, I've still got to fill up some more.
இன்னும் நான் நிறைவேற்ற வேண்டியிருக்கிறது என்று பவுல் சொல்கிறார்.
For the sake of his body.
அவருடைய சரீரத்தினுடையமாக.
Because in the New Testament we have a ministry through suffering.
புதிய ஏற்பாட்டிலே பாடுகளின் மூலமாக நமக்கு ஒரு ஊழியம் இருக்கிறது.
And then he goes on to say.
பிறகு சொல்கிறார்.
About the purpose of all preaching in verse 28.
28 ஆம் வசனத்திலே எல்லா பிரசங்கத்தினுடைய நோக்கம் என்ன என்று சொல்கிறார்.
The purpose of all preaching is that we may present every man, verse 28, perfect in Christ.
எந்த மனுஷனும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு நாங்கள் அவரையே உபதேசிக்கிறோம் என்று சொல்கிறார்.
Now there's one sense in which we are already accepted in Christ the moment we are born again.
நாம் மறுபடியும் பிறந்த அந்த கணத்திலே நாம் எல்லாருமே இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறோம்.
But we have, from there we have to press on to perfection as it says in Hebrews 6.
எபிரேயர் 6 அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல அங்கிருந்து நாம் பூரணத்தை நோக்கி கடந்து செல்கிறவர்களாக இருக்க
வேண்டும். So Paul says in verse 28, I'm teaching and preaching with all wisdom to present people perfect.
ஆகவே தான் பவுல் 28 ஆம் வசனத்திலே சொல்கிறார், நாங்கள் இந்த மனுஷருக்கு புத்தி சொல்லி எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுவது அந்த மனிதனை பூரணமாய் நிறுத்துவதற்கு.
The goal of all preaching is to present people perfect in Christ.
ஆகவே எல்லா பிரசங்கத்தினுடைய நோக்கமே மக்களை கிறிஸ்துவுக்குள்ளாக பூரணவான்களாய் நிறுத்தும்படி.
Every preacher should make this his goal in his life.
ஒவ்வொரு பிரசங்கியாரும் தன்னுடைய வாழ்க்கையில இதை இலக்காக வைத்துக் கொள்ள வேண்டும்.
Every person in your congregation must become perfect in Christ.
உங்களுடைய சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் கிறிஸ்துவுக்குள்ளாக தேறினவனாய் மாற வேண்டும்.
And if you are a pastor or a shepherd of God's people, you must know the condition of everybody in your church.
நீங்கள் ஒரு பாஸ்டராகவோ ஒரு மேய்ப்பனாகவோ போதகனாகவோ இருந்தால் உங்களுடைய சபையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய நிலைமையும் குறித்து நீங்கள் அறிந்திருக்க வேண்டும்.
See whether they are pressing on to this perfection.
அவர்கள் இந்த பூரணத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்களா என்பதை பார்க்க வேண்டும்.
It is not easy.
அது எளிமையான ஒரு வேலை.
Paul says, for this purpose I am laboring, striving according to God's power.
பவுல் சொல்றார், இந்த காரியத்துக்காக எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன் என்று சொல்கிறார்.
And he says, I want you to know, chapter 2,
நீங்கள் இரண்டாம் அதிகாரத்திலே ஒன்றாம் வசனத்திலே இதை நீங்கள் அறிய வேண்டும்
என்று விரும்புகிறேன்.
உங்களுக்காக என்னுடைய மிகுந்த போராட்டத்தை நீங்கள் அறிய வேண்டும்
என்று விரும்புகிறேன்.
என்னை என்னுடைய முகத்தை காணாதிருக்கிற லவோதிக்கிய சபையருக்கு சபையாருக்காக நான் இவ்வளவு
போராடுகிறேன்.
பவுல் ஒரு அப்போஸ்தலன்.
He prayed even for those churches which he had not planted.
அவர் தான் ஸ்தாபிக்காத சபைகளுக்காக கூட ஜெபித்துக் கொண்டிருந்தார்.
He knew of a church in Colossae, Laodicea planted by others.
கொலோசே பட்டணத்திலேயும் லவோதிக்கிய பட்டணத்திலேயும் மற்றவர்கள் ஸ்தாபித்த சபைகளை குறித்து அவர் ஜெபிக்கிறார்.
They had never seen him, he had never seen them.
இவர் அவர்களை பார்த்ததும் இல்லை, அவர்கள் இவரை பார்த்ததும்
இல்லை. He had heard about them.
ஆனால் இவர்களை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறார்.
He prayed with a burden that they will become perfect in Christ.
அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக தேறினவர்களாய் மாற வேண்டுமே என்றதன ஒரு பாரத்தோடு கூட போராடி பிரயாசப்பட்டு ஜெபிக்கிறார்.
True servant of God, whether pastor or teacher or prophet,
ஒரு போதகனாக இருந்தாலும் சரி, ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தாலும் சரி, ஒரு மெய்ப்பனாக இருந்தாலும் சரி, ஒரு மெய்யான தேவ ஊழியன்,
burden must be to present everybody perfect in Christ.
அவருடைய பாரம் எல்லாம் ஒவ்வொருவரையும் கிறிஸ்துவுக்குள்ளாக தேறணும்னா நிறுத்த வேண்டுமே என்பதாக இருக்க வேண்டும்.
He must not be satisfied that they have just accepted Christ and they are going to heaven.
அவர்கள் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார்கள், இப்படியோ பரலோகத்துக்கு போய்விடுவார்கள் என்பதனாலே அவன் திருப்திப்பட்டிருக்க கூடாது.
We find very few servants of God like this today.
இதே போல மிக சில தேவ ஊழியர்களே இந்த நாட்டில் இல்லை.
That's why we see the pathetic condition of Christians.
ஆகவே தான் இந்த கிறிஸ்தவத்தினுடைய பரிதாபமான நிலையை பார்க்கிறோம்.
We must have this type of burden.
நமக்கு இவ்விதமான பாரம் தேவை.
If we are to serve the Lord.
நாம் தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டுமானால்.
If you are a servant of the Lord, may God help you to have that.
நீங்கள் ஒரு தேவ ஊழியராக இருப்பீர்களானால் தேவன் உங்களுக்கு உதவி செய்வார்.
If you are an ordinary brother caring for even one or two others, let this be your desire.
நீங்கள் ஒரு சாதாரண சகோதரனாய் ஒருவர் இருவரை மட்டுமே நீங்கள் கரிசனுள்ளவர்களாக இருந்தாலும் உங்களுக்கும் தேவன் அந்த கிருபையை தருவாராக.
God bless you.
தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
Welcome once again to Words of Life.
மீண்டுமாய் உங்களை ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம்.
In our study through the Bible, we have now come to Colossians chapter 2.
வேதாகமம் முழுதும் என்கிற இந்த வேத பாடத்திலே நாம் கொலோசர் இரண்டாம் அதிகாரத்திற்கு வந்திருக்கிறோம்.
We look today at Colossians chapter 2 and verse 1.
இன்றைக்கு கொலோசர் இரண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை நாம் பார்ப்போம்.
We see here how Paul says he had a great burden for the saints in Colossae and Laodicea.
கொலோசே சபையிலையும் லவோதிக்கியாவிலையும் இருக்கிறவர்களுக்காக எவ்வளவு பாரம் உடையவராக இருக்கிறார் என்பதை பவுல் இங்கே சொல்கிறார்.
And his burden is that their hearts may be knit together in love and grow in Christ.
அவருடைய பாரம் என்னவென்றால் அவருடைய இருதயங்கள் எல்லாம் தேற்றப்பட்டு அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக வளர வேண்டும் என்பதுதான் பாரம்.
Notice in Paul's prayer for these saints, whether it's Ephesians or Philippians or Colossians or any of these people.
எபேசியராக இருந்தாலும் சரி, பிலிப்பியராக இருந்தாலும் சரி, கொலோசியர் பட்டணத்தில் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, பவுலுடைய பாரத்தை பாருங்க.
You never find him praying that any of them will get bigger houses or better vehicles or chariots or any such thing like people pray today.
இன்றைக்கு ஜனங்கள் ஜெபிப்பது போல அவர் அந்த நாட்டிலே எந்த ஒரு சபையினருக்காகவும் ஆண்டவரே இவர்களுக்கு நல்ல பொருளாதார ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும், அல்லது நல்ல ரதங்கள் கிடைக்க வேண்டும், நல்ல சொகுசான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று இந்த காரியங்களுக்காக ஜெபிக்கவில்லை.
That they'll get better jobs.
நல்ல வேலை கிடைக்க வேண்டுமானவரே இல்லை.
These things are all needed, but that's not what he was praying for.
இவைகளெல்லாம் தேவைதான், ஆனால் இவைகளுக்காக அவர் ஜெபிக்கவில்லை.
What does he pray for?
அவர் எதற்காக ஜெபிக்கிறார்?
They will have an understanding of God's will.
தேவ சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும்.
They will have know God's mysteries.
தேவனுடைய ரகசியங்களை அறிந்து கொள்ள வேண்டும்.
Grow in likeness to Christ.
கிறிஸ்துவுடைய அந்த சாயலிலே வளர வேண்டும்.
They will be fruitful in God's vineyard.
தேவனுடைய தோட்டத்திலே பலனுள்ளவர்களாய் மாற வேண்டும்.
They will be filled with the Holy Spirit.
பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும்.
They will have revelation on God's purposes.
தேவனுடைய நோக்கங்களை குறித்து வெளிப்பாடு பெற வேண்டும்.
You look through here and see whether he ever prays for any material things for them.
இங்க எங்கயாவது அவர் பொருளாதார ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிக்கிறதை பார்த்திருக்கிறீர்களா?
Is it because these were all millionaires that he didn't have to pray for such things?
இவர்கள் எல்லாரும் கோடீஸ்வரர்களாக இருந்தபடினாலே அவர்களுக்காக ஜெபிக்க தேவையில்லை என்று பொருளா?
No, he says even in Corinthians that most of those whom God called were poor and foolish people.
கொரிந்து சபையினரை குறித்து வாசிக்கும் பொழுது உங்களில் அநேகரை தரித்திரர்களாகவும் அவர் புத்தினர்களாக அழைத்திருக்கிறார் என்று சொல்கிறார்.
It's a wrong emphasis we see in Christendom today.
இன்றைக்கு கிறிஸ்தவத்திலே தவறான ஒரு வலியுறுத்தல் காணப்படுகிறது.
And that's why we have a bunch of Christians today who may be rich but who are thoroughly defeated by sin.
இன்றைக்கு பணக்காரர்களாக இருக்கலாம், ஆனாலும் பாவத்தினாலே முற்றிலுமாய் தோற்கடிக்கப்பட்டதான ஒரு கிறிஸ்தவ கூட்டத்தை என்று பார்க்கிறோம்.
Homes where they divorce and fight with each other.
விவாகரத்து செய்யப்பட்ட குடும்பங்கள், சண்டை பண்ணுகிற குடும்பங்களாக இருக்கிறதை பார்க்கிறோம்.
What is the use of that?
இதனுடைய பலன் என்ன?
Have all these material things.
இந்த பொருளாதார ஆசீர்வாதங்களை வைத்துக் கொண்டு
and such miserable family lives,
பரிதாபமான குடும்ப வாழ்க்கை வாழ்வதிலே பிரயோஜனம் என்ன?
And a defeated personal life,
தனிப்பட்ட வாழ்க்கையிலே தோற்கடிக்கப்பட்ட வாழ்க்கையிலே பிரயோஜனம் என்ன?
I've seen preachers get up on television screens and say, well, I got angry today.
இன்றைக்கு டிவியில எழுந்து நின்று பிரசங்கிக்கிற பிரசங்கிகள் என்ன சொல்கிறார்கள்? நான் இதுக்கு கோபப்பட்டேன் என்று சொல்கிறார்கள்.
They should be ashamed of themselves.
அவர்கள் தங்களை குறித்து வெட்கப்பட வேண்டும்.
What are they getting up and preaching in television if they still haven't got victory over their anger?
இன்னும் அவர்களை கோபத்திலே வெற்றி கொள்ளாமல் ஏன் அவர்கள் டிவியில் எழுந்து பிரசங்கிக்க வேண்டும்?
Then they can only teach other people how to get angry.
அப்படியானால் அவர்கள் மற்றவர்களுக்கு நீங்கள் எப்படி கோபப்பட வேண்டும் என்று தான் பிரசங்கிக்க முடியும்.
To get overcome anger is like a kindergarten lesson.
கோபத்தை மேற்கொள்வது என்பது LKG பாடத்தை போல இருக்கு.
And if you have not overcome that, what are you going to teach other people?
நீங்கள் அதையே மேற்கொள்ளவில்லை என்று சொன்னால் மற்றவர்களுக்கு எதை போதிக்க போகிறீர்கள்?
What can a kindergarten student teach others?
ஒரு LKG ல படிக்கிற பையன் மற்றவர்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்க முடியும்?
We need to come back to the Christianity of the apostles.
அப்போஸ்தலருடைய கிறிஸ்தவத்துக்கு நாம் திரும்பமாய் வர வேண்டியிருக்கிறது.
He prays that they'll have a true knowledge of God's mystery, verse 2.
இரண்டாம் வசனத்திலே தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று
பார்க்கிறோம். There are two mysteries, great mysteries spoken of in scripture.
வேதத்தில் இரண்டு பெரிய ரகசியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது.
One is that Christ came in the flesh and lived a holy life.
ஒன்று கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்டு பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்தான் என்கிற
ரகசியம். The other is that Christ and the church are one.
இன்னொன்று கிறிஸ்துவும் சபையும் ஒன்றாக
இருக்கிறது. All in the church are one body in Christ.
சபையில் இருக்கிற எல்லாருமே கிறிஸ்துவின் ஒரே சரீரமாக இருக்கிறார்கள்.
And that people who are completely dissimilar from each other in the church, like Jews and Gentiles, can become one in Christ.
யூதர்களையும் கிரேக்கர்களையும் போல முற்றுமையாய் ஒப்புமை இல்லாத ஜனங்கள் அவர்கள் ஒன்றாக்கப்பட முடியும் என்று போதிக்கிறது.
These are the mysteries.
இவைகள் தான் ரகசியம்.
And he said, that's what we need to know.
இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்கிறார்.
So that we can also live a holy life and walk as Jesus walked.
நாமும் இயேசு வாழ்ந்தது போலவே பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும்.
And so that we can build a church which may not be big but which where everybody loves one another.
பெரிய சபை அல்ல, ஆனால் ஒருவரையொரு நேசிக்கக்கூடிய ஒரு சபையை நாம் கட்டி எழுப்ப முடியும்.
So we need to come back to the teaching of the apostles if we want to be delivered from the deception of today's preaching.
இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரசங்கத்திலே காணப்படுகிற வஞ்சனையிலிருந்து நாம் விடுதலை ஆக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அப்போஸ்தலருடைய போதனைகளுக்கு நாம் மாற வேண்டும்.
Verse 6 it says as you receive Christ so walk in him.
நீங்கள் கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள்ளே நடங்கள் என்று சொல்லியிருக்கிறது.
How did you receive Christ?
நீங்கள் கிறிஸ்து இயேசுவை எப்படி ஏற்றுக்கொண்டீர்கள்?
By faith not by works.
விசுவாசத்தில் ஏற்றுக்கொண்டீர்கள், கிரியைகளினாலே அல்ல.
Did we do any works in order for Christ to come into our life?
கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில வருவதற்கு நாம் ஏதோ கிரியை செய்து பிரயாசப்பட்டோமா?
We just opened our heart in faith.
நாம் விசுவாசத்தில் இருதயத்தை திறந்தோம்.
And he says here walk all your life in that way.
இதே விதமாக உங்கள் வாழ்க்கையை முழுதுமா நடங்கள் என்று
சொல்லியிருக்கிறார்.
எவ்வளவு நடக்க வேண்டும்?
In faith.
எப்படி நடக்க வேண்டும்? விசுவாசத்தில் நடக்க வேண்டும்.
And then it goes on in chapter 7.
ஏழாம் வசனம்.
Rooted and built up in him we must overflow with gratitude.
அவருக்குள்ளே வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருக வேண்டும் என்று பார்க்கிறோம்.
You know that's a characteristic also we find in very few Christians.
மிக சில கிறிஸ்தவர்களிடத்தில் தான் இந்த குணாதிசயம் காணப்படுகிறது.
Overflowing attitude of thankfulness to God.
நன்றினாலே தேவனிடத்தில் நிறைந்து காணப்படுகிற ஒரு இருதயம்.
No complaints.
எந்த ஒரு குறை சொல்லுதல்
இல்லை. I find so many believers full of complaints.
அநேக விசுவாசிகள் குறை சொல்லிக் கொண்டே இருக்கிறதை பார்க்கிறேன்.
God hasn't done this for me. God hasn't answered that prayer.
தேவன் எனக்கு இதை செய்யவில்லை, அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்கவில்லை.
This brother is treating me like that.
இந்த சகோதரர் என்னை இப்படி நடத்துகிறார்.
That devil is troubling me over there.
அங்கே பிசாசு என்னை துன்புறுத்துகிறான்.
You know why?
ஏன்?
Because they are pursuing this materialistic gospel.
அவர்கள் இந்த பொருளாதார ஆசீர்வாதமாகிய சுவிசேஷத்தை பின்பற்றுகிறார்கள்.
If they started praying for the things like Paul prayed for, they would be overflowing with gratitude.
பவுல் எதற்காக ஜெபித்தார், அதற்காக இவர்கள் ஜெபிக்க ஆரம்பித்தால் இவருடைய உள்ளமும் நன்றினாலே நிறைந்து வழியும்.
We will be thankful immensely to God for what he's done for us and thankful for our fellow believers.
தேவனுக்கும் தேவன் நமக்கு செய்த காரியங்களுக்காக தேவனிடத்திலேயும் நம்முடைய சக விசுவாசிகளிடத்திலேயும் நாம் மிகுந்த நன்றி உள்ளவர்களாக இருப்போம்.
And then he goes on to say in chapter 2 verse 8.
இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை சொல்கிறார்.
Don't let anyone deceive you through philosophy and empty deception according to the tradition of man.
லௌகிக ஞானத்தினாலே மாயமான தந்திரத்தினாலே யாரும் உங்களை வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள்.
A very needed exhortation today because there's a lot of psychology being preached by many Christian preachers.
அநேக கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு பிரசங்கிக்கிறது போல மனோதத்துவமானது பிரசங்கிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது.
Making people feel nice.
எப்படியாவது ஜனங்கள் நல்ல உணர்வை கொண்டிருக்க வேண்டும்.
You are very important.
நீ மிக முக்கியமானவன்.
You are very valuable in God's eyes.
நீ தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றவன்.
It's true, I believe it.
அது உண்மைதான், நான் அதை நம்புகிறேன்.
We are sons and daughters of God, we are most valuable people on earth.
நாம் தேவனுடைய குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்போம் என்று சொன்னால் பூமியிலே நாம் மிக விலையேறப்பட்டவர்களாய் இருக்கிறோம்.
But because of that what should we do?
ஆனால் அது நிமித்தமா நான் என்ன செய்ய வேண்டும்?
Because of that we should get rid of all sin from our life.
இது நிமித்தமா நாம் எல்லா பாவங்களையும் விட்டுவிட வேண்டும்.
But that's not what they teach.
ஆனால் இவர்கள் இதை போதிப்பதில்லை.
Because you are so important God wants you to get a better house or a better car.
நீ இவ்வளவு முக்கியமானவனாய் இருக்கிறபடினாலே நீ நல்ல வீட்டையும் நல்ல காரியம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று
போதிக்கிறார்.
வேதம் அதை போதிப்பதில்லை.
Because you are so important in God's eyes you should be completely free from sin in your life.
தேவனுடைய பார்வையில் நீ அவ்வளவு விலையேறப்பட்டவனாய் இருக்கிறபடினாலே உன்னுடைய வாழ்க்கையில பாவத்தை விட்டு முழுமையா நிற்க வேண்டும்.
Think of it from a human standpoint.
மனிதனுடைய நிலைப்பாட்டிலிருந்து இதை நோக்கி பாருங்கள்.
What's use having big car big house if you got 10 serious sicknesses in your body.
உங்களுடைய சரீரத்தில் 10 கொடிய வியாதிகள் இருக்கும் பொழுது 10 வீடுகள் 10 கார்கள் இருந்து என்ன பிரயோஜனம்?
You can't enjoy anything.
எதையுமே நீ அனுபவிக்க முடியாதே.
What's the use of having all these things if you got 10 sins in your life?
இவை எல்லாம் வைத்துக்கொண்டு உங்கள் வாழ்க்கையில 10 பாவங்கள் இருக்குமானால் என்ன பிரயோஜனம்?
If you got anger,
கோபம் இருக்குது,
lust,
இச்சை,
bitterness,
கசப்பு,
jealousy,
பொறாமை,
non forgiving attitude,
மன்னிக்க முடியாத சுபாவம்,
pride,
பெருமை,
selfishness,
தன்னலம்,
you still have all these things in your life.
இவை எல்லாம் இன்னும் உங்கள் வாழ்க்கையில இருக்குது.
Lose your temper at your husband and wife.
இன்னும் மனைவியை பார்த்து கணவனை பார்த்து கோபப்பட்டு கொண்டிருக்கிறாய்.
But you got a big house.
ஆனால் பெரிய வீடு இருக்குது.
And a bigger car.
பெரிய கார் இருக்குது.
Are you happy with that?
இதிலே உனக்கு சந்தோஷமா?
Then you have not seen that sin is a million times worse than sickness.
அப்படியானால் பாவம் என்பது வியாதியை காட்டிலும் லட்சமான மடங்கு கொடிது என்று இன்னும் பார்க்கவில்லை.
What is use having all these material things if you got AIDS and leprosy and cancer?
உங்களுக்கு வாழ்க்கையிலே எய்ட்ஸ் வியாதி இருக்கிறது, கேன்சர் வியாதி இருக்கிறது, தொழுநோய் இருக்கிறது, இவ்வளவு இருந்தும் காரை வைத்து என்ன பிரயோஜனம்?
So we need to be delivered from this psychology type of gospel.
ஆகவே மனோதத்துவ சுவிசேஷத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட வேண்டும்.
We are made to feel good.
நாம் நல்லவர்களைப் போல உணர்வடைய செய்யதான மனோதத்துவமான ஒரு சுவிசேஷம்.
Here about be careful of those who make take you captive through such philosophy.
இவ்விதமான தந்திரங்களினாலே உங்களை கொள்ளை போல் கொண்டு போகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாக.
These are all the elementary principles of this world.
இந்த உலகத்தினுடைய உலக வழிபாடுகளை பற்றின காரியங்கள் என்று பார்க்கிறோம்.
But What we should preach is that in Christ is the fullness of deity in bodily form.
ஆனால் நாம் எதை பிரசங்கிக்க வேண்டும்? தேவத்துவத்தின் பரிபூரணத்தையும் சரீர பிரகாரமாக கிறிஸ்துவுக்குள்ள வாசமாக இருக்கிற அந்த காரியத்தை பிரசங்கிக்க
வேண்டும். We have been crucified with Christ, which is called here in verse 11 like a circumcision.
இங்கே விருத்த சேதனம் என்று அழைக்கப்படுகிற அந்த விருத்த சேதனமாகிய கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட காரியத்தை குறித்து பிரசங்கிக்க
வேண்டும். Old Testament circumcision was a picture of our being crucified with Christ today.
நாம் இன்றைக்கு கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்படுகிறோமே, இதைத்தான் பழைய ஏற்பாட்டில் நிழலாட்டமாய் விருத்த சேதனம் என்று பார்க்கிறோம்.
Just like the physical flesh was cut off in the Old Testament.
பழைய ஏற்பாட்டிலே அந்த மாம்சத்தினுடைய நுனியானது வெட்டி நீக்கப்பட்டது போல,
the flesh from which sin comes forth in our body, that is cut off through the cross.
மாம்சத்திலிருந்து பாவம் புறப்படுகிறதே அது வெட்டப்பட வேண்டும்.
And in baptism we are testifying to that verse 12.
12வது வசனத்தில் ஞான ஸ்நானத்தினாலே இதை நாம் சாட்சியாய் அறிவிக்கிறோம்.
And then he goes on to say two things that Jesus did on the cross.
பிறகு இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்த இரண்டு காரியங்களை குறித்து வாசிக்கிறோம்.
First of all,
முதலாவதாக
verse 14.
14வது வசனம்.
He cancelled out the entire certificate of debt which is against us.
நமக்கு எதிரடியாக இருந்த கட்டளைகள், நமக்கு விரோதமாக இருந்த எல்லா கையெழுத்தையும் அவர் குலைத்து போட்டார்.
Our whole debt of sin was cancelled.
நம்முடைய பாவம் என்கிறதன முழு கடனும் நீக்கப்பட்டு விட்டது.
Suppose you were in debt to 100 million rupees.
நீங்கள் இன்றைக்கு 10 கோடி ரூபாய் பெருமானம் உள்ளதான பணத்துக்கு நீங்கள் கடன்பட்டிருக்கிறீர்கள்.
And you don't know how you'll ever pay even 1% of that in your lifetime.
இந்த இவ்வளவு பெரிய கடனிலே 1% கூட என் வாழ்நாளிலே கட்டி முடிக்க முடியுமா என்று சந்தேகப்படுகிறீர்கள்.
Some rich man goes and pays that debt and shows you the certificate and tears it up and says you're free.
யார் ஒரு பணக்காரர் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த 10 கோடி ரூபாய் கடனையும் செலுத்தி விட்டு அந்த கடன் பத்திரத்தை வாங்கி உங்கள் பார்வையில் அதை கிழித்து போடுகிறார்.
That is exactly what Jesus did on the cross.
இதுதான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே செய்தார்.
We owed God so many millions of rupees.
எவ்வளவு கோடிக்கணக்கான பணத்தை நாம் கடனாக தேவனிடத்தில் பெற்றிருந்தோம்.
Paid that debt.
இயேசு அந்த கடனை முற்றுமையாக செலுத்தி தீர்த்தார்.
What makes our relationship with God bold and we have confidence.
இந்த ஒரு காரியம் தான் தேவனுக்கு நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவிலே நம்மை தைரியமுள்ளவர்களாக நம்பிக்கையுள்ளவர்களாக மாற்றுகிறது.
Other thing was he defeated Satan on the cross.
அவர் செய்த இன்னொரு காரியம் கல்வாரி சிலுவையிலே சாத்தானை தோற்கடித்தார்.
Verse 15, he took away all of Satan's armor.
15வது வசனத்திலே பார்க்கிறோம் சாத்தானுடைய எல்லா அதிகாரங்களையும் அவர் உரிந்து கொண்டார்.
Satan has got a lot of armor.
சாத்தானுக்கு எவ்வளவோ அதிகாரங்கள் இருக்கிறது.
Weapons.
எவ்வளவு ஆயுதங்கள் இருக்கிறது.
With which he fights God's people.
அந்த போராயுதங்களை வைத்துக்கொண்டு ஜனங்கள்
தேவனுடைய weapons were taken away.
அந்த போராயுதங்கள் எல்லாம் அவனிடத்தில் எடுத்துக்கப்பட்டுவிட்டது.
Satan is today like a terrorist whose weapons and bombs have all been taken away from him.
இன்றைக்கு சாத்தான் எப்படி இருக்கிறான் என்று சொன்னால், ஒரு தீவிரவாதி நடத்திலிருந்து அவனுடைய வெடிகுண்டுகள் அவனுடைய எல்லா ஆயுதங்களும் எடுத்து போட்டு விட்டால் எப்படி இருக்கிறான் அதே போலத்தான் இருக்கிறான்.
We are not afraid of him anymore.
இனிமேலும் அவனை பார்த்து பயம் இல்லை.
We are afraid of a terrorist when he's got a gun and a grenade and bombs with him.
ஒரு தீவிரவாதி நடத்திலே அவனுக்கு வெடிகுண்டோ அல்லது துப்பாக்கியோ அல்லது போராயுதங்கள் இருந்தால் அவனை பார்த்து பயப்படுவோம்.
But now if you got the weapons and he's got nothing, why are you afraid?
ஆனால் இப்பொழுது உங்களுக்கு அந்த ஆயுதங்கள் எல்லாம் கிடைத்து விட்டது, அவனுக்கு ஒன்றுமே இல்லை என்று சொன்னால் நீங்க ஏன் பயப்பட வேண்டும்?
Satan has not been killed.
சாத்தான் இன்னும் கொலை செய்யப்படவில்லை.
But his weapons have been taken away, it says.
ஆனால் அவனுடைய எல்லா போராயுதங்களும்
இரண்டாம் அதிகாரம் 16வது வசனத்தில்
பிரமாணத்துவத்தின்படி வாழக்கூடிய மக்களை குறித்து பேசுகிறார்.
Those who are particular about keeping the Sabbath day and
ஓய்வு நாளை கடைபிடிக்கிறதை பற்றிலும் சிறு சிறு கட்டளைகளை பின்பற்றுவதை பற்றிலும் அதிலே குறிப்பாக இருக்கிற மக்களை குறித்து பேசுகிறார்.
Don't let anyone judge you with these type of teachings.
இவ்விதமான போதனைகளினால யாருமே உங்களை குற்றப்படுத்த அனுமதிக்க வேண்டாம்
என்று சொல்கிறார். You can't eat this and you can't drink that.
இதை புசிக்க கூடாது, இதை குடிக்க கூடாது.
You must keep this festival day.
இந்த பண்டிகை ஆசரிக்க வேண்டும்.
You must celebrate this day.
இந்த நாளை ஆசரிக்க வேண்டும்.
You must keep the Sabbath day.
ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டும்.
And there are many many rules that many Christians make.
இப்படி अनेक கிறிஸ்தவர்கள் பலவிதமான சட்டதிட்டங்களை உண்டு பண்ணியிருக்கிறார்கள்.
This is all these things in the Old Testament were only a shadow.
இவைகள் எல்லாம் பழைய ஏற்பாட்டிலே வருங்காரங்களுக்கு நிழலாக இருக்கிறது என்று பார்க்கிறோம்.
It was a shadow of Christ.
அவைகள் எல்லாம் கிறிஸ்துவை பற்றியதான ஒரு நிழல்.
It's like when a man stands in the sun, his shadow is the exact shape of his body.
ஒரு மனிதன் சூரிய வெயிலில் நிற்கும் பொழுது அவனுடைய நிழலானது அவனுடைய சரீரத்தினுடைய அமைப்பை போலவே காணப்படுகிறது.
The shadow is not the person.
ஆனால் அந்த நிழலே அந்த நபர் அல்ல.
I mean if your wife is standing in the sun, you don't embrace the shadow, you embrace your wife.
உங்களுடைய மனைவி வெயிலில் நின்று கொண்டிருந்தால் நீங்கள் போய் அந்த நிழலை கட்டிப்பிடிக்க மாட்டீர்கள், ஆனால் மனைவியை தான் கட்டிப்பிடிப்பீர்கள்.
Look at the shadow, you look at your wife.
அங்கே அந்த நிழலை பார்த்துக் கொண்டே இருக்க மாட்டீர்கள், மனைவியை தான் பார்ப்பீர்கள்.
We can use another example.
இன்னொரு விளக்கத்தை பயன்படுத்த முடியும்.
Like a photograph.
ஒரு போட்டோவை போல.
We can say the Old Testament is like a photograph of Christ.
பழைய ஏற்பாடு என்பது கிறிஸ்துவின் நிழல் படம் என்று சொல்லலாம்.
All those things, those festivals and sacrifices and tabernacle and everything.
அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆசரிப்பு கூடாரம் பண்டிகைகள் ஆசரிப்புகள் எல்லாமே நிழலாட்டம் என்று சொல்லலாம்.
But now we have Christ himself.
அவர் இப்பொழுது கிறிஸ்துவே வந்து விட்டாரே.
When your wife is in front of you, why do you need her photograph to look at?
இப்பொழுது உங்கள் மனைவி உங்களுக்கு நேராக நிற்கும் பொழுது ஏன் அவருடைய நிழற்படம் உங்களுக்கு தேவை?
If you are away from your wife, then of course you can have a photograph.
மனைவி வீட்டில் நீங்கள் தூர ஊரில் இருந்தால் மனைவியுடைய நிழற்படம் உங்களுக்கு தேவை.
So in the Old Testament they didn't have Christ, they needed a photograph.
ஆகவே பழைய ஏற்பாட்டில் அவர்களுக்கு கிறிஸ்து இல்லை, அவர்களுக்கு ஒரு நிழற்படம் அவசியமாக இருந்தது.
People understand that. You see why the Old Testament is put away.
இதை விளங்கி கொண்ட மக்கள் ஏன் பழைய ஏற்பாடு நீக்கப்பட்டு விட்டது என்று
அவர்கள் அறிந்து கொண்டார்.
ஏன் நான் இப்பொழுது நிழற்படத்தை வைத்து விடுகிறேன்?
It's not because it's not a real picture of my wife, but it's because my wife herself is there now.
என்னுடைய மனைவியினுடைய போட்டோவாக அது இல்லை என்பதனாலே அல்ல, என்னுடைய மனைவி அங்கு வந்து விட்டாலே ஆகவே தான் எனக்கு போட்டோ வேண்டாம்
என்று. It's because Christ has come that the law has been put away.
கிறிஸ்து வந்தபடினாலே தான் பிரமாணமானது நீக்கப்பட்டு
விட்டது. If you don't have Christ, you need the law.
உங்களுக்கு கிறிஸ்து இல்லை என்று சொன்னால் உங்களுக்கு பிரமாணம் அவசியமா இருக்கு.
So if you hold fast to the head, you won't need all these laws.
ஆகவே நீங்கள் தலையை பற்றி கொண்டு விட்டால் உங்களுக்கு இந்த பிரமாணங்கள் எல்லாம் தேவையில்லை.
If you hold on to all these things, then you'll be cheated of your prize, verse 18.
நீங்கள் இப்படிப்பட்ட காரின் நிழலெல்லாம் பிடித்துக் கொண்டிருந்தீர்கள் என்று சொன்னால் நாம் 18 வசனத்தில் சொல்லப்பட்டது போல நீங்கள் ஏமாற்றப்படுவீர்கள் பந்தய பொருளினால்.
You end up worshiping God's messengers like it says in verse 18.
19 வசனத்திலே தேவ தூதர்களுக்கு செய்யும் ஆராதனையினாலே நீங்கள் வஞ்சிக்கப்படுவீர்கள்.
That applies to God's servants today.
இன்றைக்கு தேவ ஊழியர்களுக்கும் இது பொருந்தும்.
There are many people who worship God's preachers.
இன்றைக்கு அநேக ஜனங்கள் தேவ ஊழியர்களை ஆராதிக்கிறார்கள்.
They follow them as if they are gods almost.
அவர்கள் கிட்டத்தட்ட தேவனை போலவே இவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள்.
Those preachers like it.
இந்த பிரசங்கியாரருக்கும் அது பிடிக்கிறது.
It's all evil.
இவையெல்லாம் தீமையான காரியங்கள்.
And it says here,
இங்கே பார்க்கிறோம்,
if you have died with Christ, verse 22, all these things, why are you living according to these rules?
நீங்கள் கிறிஸ்துவுக்கு நீ கிறிஸ்து உடனே கூட மரித்ததுண்டானால் ஏன் இந்த வழிபாடுகளுக்கு இன்னுமாய் பிழைக்கிறோம்?
A whole lot of rules. Don't handle, don't taste, don't touch, verse 21.
21 வசனத்திலே தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்கிற கட்டளைகள்.
This is all these things have an appearance of wisdom.
இவையெல்லாம் ஞானம் என்று பெயர் பெற்றுக்கொண்டிருக்கிற காரியங்கள்.
23, but it will never make you holy.
ஆனால் இவைகளோ ஒரு காலம் உங்களை பரிசுத்தமாக்காது.
This sort of self-discipline and all,
இப்படிப்பட்ட சுய கட்டுப்பாடு,
looks nice in the eyes of people.
ஜனுடைய கண்களிலே பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறது.
You know, you dress in a particular way.
குறிப்பிட்ட விதத்தில் எல்லாரும் ஆடை அணிவது.
Holiness by your dress.
நீங்கள் உங்கள் ஆடையின் மூலமாக ஒரு பரிசுத்தத்தை காண்பிப்பது.
Despise other people who dress slightly differently.
வித்தியாசமாய் ஆடை அணிபவர்களை பார்க்கும்போது அவர்களை அசட்டை செய்வது.
I believe that particularly women should be dressed modestly.
நான் ஸ்திரீகள் தகுந்த வஸ்திரத்தினாலே ஆடை அணிய வேண்டும் என்பதை நம்புகிறேன்.
They don't tempt men unnecessarily.
ஆகவே தேவையில்லாமல் அவர்கள் ஆண்களை சோதிக்க மாட்டார்கள்.
But there are so many different styles of dressing and we are not here to judge other people.
ஆனால் வித்தியாசமான ஆடை அணிகலன்கள் இருக்கிறது, அதை குறித்து நாம் நியாயந்திருப்பதில்லை.
But there are many people who say, don't do this, don't wear this, don't touch that.
ஆனால் அநேகர் இப்படி உடுத்த கூடாது, இதை தொடக்கூடாது, இதை போடக்கூடாது என்று சொல்கிறார்கள்.
And they bring people into bondage.
இப்படி ஜனங்களை கட்டுக்குள்ளாக கொண்டு வருகிறார்கள்.
Finish with their opinions.
அவருடைய அபிப்பிராயங்கள் எல்லாம்
நாம்
இந்த உலகத்துக்கு கிறிஸ்துவுடனே கூட
மறித்திருக்கிறோம்.
தேவனுக்கு முன்பாகவே வாழ கற்றுக்கொள்ளுங்கள், எல்லாவற்றிலும் அவரே
பிரியப்படுத்த.
மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே கிறிஸ்துவுடனே கூட நாம் எழுந்திருக்கிறோம்.
Set our mind on the things that are above.
மேலானவைகளையே நாம் நோக்கி இருக்கிறோம்.
Verse 2.
இரண்டாம் வசனம்.
And again it's speaking about this heavenly viewpoint of earthly things.
மீண்டுமாய் பூமிக்குரிய காரியங்களை பரலோகத்தின் கண்ணோட்டத்தோடு கூட பார்க்க.
So he says, consider all your earthly members as dead, verse 5.
ஆகவே ஐந்தாம் வசனத்திலே பார்க்கிறோம், இவைகள் பூமியிலே உண்டு பண்ணுகிற எல்லா அவயங்களையும் அழித்து போடுங்கள் என்று பார்க்கிறோம்.
And because you have died to all these things,
இவைகளுக்காக நீங்கள் மரித்தபடினாலே
put them off.
அவைகளெல்லாம் அழித்து போடுங்கள்.
I mean just like sometimes you have an injury on your hand.
சில சமயத்திலே உங்கள் கையிலே ஒரு காயம் ஏற்படுகிறது.
And then as it heals, a scab forms over that.
அந்த புண்ணானது சுகமடையும் பொழுது அங்கே ஒரு தழும்பு உண்டாகிறது.
And then that falls off.
அந்த தழும்பு நீங்கி போகிறது.
That was once your skin, but now it has become dead.
ஒரு காலத்தில் அது உங்களுடைய தோலாக இருந்தது, இப்பொழுதோ அது மரித்து விட்டது.
And you don't hang on to that saying, oh, once upon a time it was my skin.
ஐயோ, இது ஒரு காலத்தில் என்னுடைய தோலாக இருந்தது என்று சொல்லி நீங்கள் அதை கீழே விழாமல் பாதுகாக்க மாட்டீர்கள்.
You're glad to get rid of it because it's a new skin there underneath.
அதற்கு கீழே புதிய ஒரு தோல் வளர்ந்து விட்டபடினாலே அந்த தழும்பை நீங்கள் தூக்கி போடுகிறீர்கள்.
Something like that.
அதே போல தான்.
You have died with Christ.
கிறிஸ்துவோடு கூட நீங்கள் மரித்து விட்டீர்கள்.
So all these other things, put them away now.
ஆகவே மற்ற எல்லா காரியங்களும் அழித்து போடுங்கள்.
Like anger, verse 8, anger, wrath, malice, slander, abuse, put them all away.
எட்டாம் வசனத்தில் பார்க்கிறது போல கோபம், மூர்க்கம், பொறாமை இவையெல்லாம் நீக்கிவிடுங்கள்.
And now you've got this new skin.
இப்போ உங்களுக்கு புது தோல் வந்து விட்டது.
Put on this new man.
இந்த புது மனுஷனை தரித்து
கொள்ளுங்கள். And in this new man,
இந்த புது மனிதனிலே,
there's no difference whether you're verse 11 whether you're a Greek or a Jew or barbarian or Scythian or anything.
யூதனென்றுமில்லை, கிரேக்கரென்றுமில்லை, விருத்த சேதனமில்லை என்றுமில்லை, புறஜாதியான என்றுமில்லை, புறதேசத்தான் என்றுமில்லை.
Man or woman,
ஸ்திரியோ,
all are equally valuable in Christ.
எல்லாருமே கிறிஸ்துவுக்கு முன்பாக அது ஒரே விலையேற்ற ஒரே விதமாக விலையேற்றப்பட்டவர்கள் தான்.
You're a child of God, you'll accept all these people as equally valuable in Christ.
நீங்கள் தேவனுடைய பிள்ளையா இருந்தால் எல்லாரையுமே தேவனுடைய பார்வையிலே சமமானவர்களாக ஏற்றுக்கொள்வீர்கள்.
Therefore, ஆகவே, you must have a certain attitude towards all the people in the church.
சபையிலே இருக்கக்கூடிய எல்லா ஜனங்கள் மீதும் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட மனப்பான்மை இருக்க வேண்டும்.
Compassion, verse 12, kindness, humility, gentleness, patience.
12 வசனத்தை பார்க்கிறது போல இரக்கம், தயவு, மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமை.
Forgiving others, verse 13.
13 வசனத்தில் ஒருவரை ஒரு மன்னித்து.
If somebody has done something wrong to you and you got a complaint, look how the Lord forgave you, verse 13. Forgive them like that.
ஒரு தீமை செய்து விட்டார்கள், தேவனுடைய எப்படி மன்னித்தார் என்று பாருங்கள். அதே போல நீங்கள் அவர்களை மன்னித்து விடுங்கள்.
And put love upon you,
நீங்கள்
in all your actions,
எல்லா நடவடிக்கைகளிலும் அன்பை வைத்துக் கொள்ளுங்கள்.
Then he gives a very important rule.
பிறகு அவர் முக்கியமான ஒரு பிரமாணத்தை
கொடுக்கிறார். Verse 15.
15 வசனம்.
He says, let the peace of Christ rule or be a referee in your heart in all situations.
தேவ சமாதானமானது உங்கள் இருதயங்களிலே ஆளக்கடவது அல்லது ஒரு நடுவராக எப்பொழுதுமே அங்கே இருக்கக்கடவது என்று பார்க்கிறோம்.
A referee blows a whistle in a football match when something goes wrong.
அங்கே ஒரு கால்பந்தாட்ட விளையாட்டு நடந்து கொண்டிருக்கிறது, ஏதாவது ஒரு தவறு நடந்து விட்டால் அங்கே இருக்கக்கூடிய நடுவர் விசில் ஊதுவார்.
He is saying there's a foul here, you got to set it right, bring the ball here.
இங்கே ஃபவுல் ஆகி விட்டது, ஆகவே அந்த பந்தை கொண்டு வாருங்கள், இங்கே வையுங்கள் என்று சொல்வார்.
So here he is saying,
இங்கே இங்கே பார்க்கிறோம்,
when you lose peace in your heart,
உங்களுடைய இருதயத்தில் சமாதானத்தை இழந்து விட்டால்,
when you're agitated about something,
ஏதோ ஒரு காரியத்தை குறித்து சலனம் அடைந்து விட்டால்,
anything,
எந்த காரியமா இருந்தாலும் சரி,
it's like a referee blowing a whistle in your heart,
அங்கே நடுவர் ஒரு உங்கள் இருதயத்தில் இருந்து விசில் ஊதுகிறார்.
Something is wrong,
ஏதோ ஒன்று தவறாய் நடந்து விட்டது.
There's a foul here,
இங்கே ஒரு ஃபவுல் ஆகி விட்டது.
Stop everything,
எல்லாவற்றையும் நிறுத்தி விடுங்கள்.
Set that matter right and then proceed,
அந்த காரியத்தை சரி செய்து விட்டு பிறகு நீங்கள் தொடருங்கள்.
We must always live with peace in our heart,
நாம் எப்பொழுதுமே நம்முடைய இருதயத்தில் சமாதானத்தோடு கூட வாழ வேண்டும்.
So many times we find the referee is blowing the whistle, we lost our peace and we continue doing so many things.
அநேக சமயங்களிலே நாம் சமாதானத்தை இழந்து விட்டோம், நடுவர் விசில் ஊதி விட்டார், ஆனால் தொடர்ந்து விளையாடி கொண்டே இருக்கிறது போல நாம் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம்.
So let's take heed to the whistle in future.
ஆகவே வருங்காலத்திலே இந்த விசில் சத்தத்துக்கு செவி கொடுப்போம்.
Then from chapter 3 verse 16,
3 அதிகாரம் 16 வசனம்,
right up to chapter 4 verse 1,
அதிலிருந்து 4 அதிகாரம் 1 வசனம் வரை,
he says about how we must live in the home,
குடும்பத்திலே நாம் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்கிறார்.
In just like in Ephesians,
எபேசியர்களிலே சொல்லப்பட்டது போல,
wives and husbands, were chapter 3 verse 18 onwards,
3 அதிகாரம் 18 வசனத்திலே மனைவிகள் புருஷர்கள் எப்படி வாழ
வேண்டும், children and parents, verse 20 and 21,
20-21 வசனங்களிலே பிதாக்கள் பெற்றோர்கள் பிள்ளைகள்,
slaves and masters, the rest of the chapter,
மீதி உள்ள வசனங்களிலே அந்த அதிகாரத்திலே வேலைக்காரர்கள் எஜமான்கள் எப்படி வாழ
வேண்டும். One big difference,
ஒரு பெரிய வித்தியாசம்,
in the Ephesians, we read these things following after the exhortation to be filled with the Holy Spirit,
பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட பிறகு இதெல்லாம் செய்ய வேண்டும் என்று அங்கே பார்க்கிறோம்.
Ephesians 5:18, it says be filled with the Holy Spirit,
எபேசியர் 5:18 பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்திருங்கள் என்று காண வாசிக்கிறோம்.
Being filled with the Spirit, live like this in the home,
அப்படி ஆவியானவரால் நிறைந்து குடும்பத்தில் இப்படி எல்லாம் வாழுங்கள் என்று சொல்கிறார்.
Here it says in verse 16,
16 வசனத்திலே பார்க்கிறோம்,
be filled with the word of God and live like this in your home,
கிறிஸ்துவின் வசனத்தினாலே நிரப்பப்பட்டவர்களாய் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுங்கள்.
There it says be filled with the Holy Spirit and you sing in songs to each other,
அங்கே பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு நீங்கள் ஒருவருக்கொரு சங்கீதத்தினாலே உற்சாகப்படுத்தினு
பார்க்கிறோம். It is the word of God which fills you and as a result of which you sing songs and praise,
இங்கே வசனத்தினாலே நிரப்பப்பட்டவர்களாய் ஞான பாட்டுகளினாலே கீர்த்தனையினாலே ஒருவரை ஒரு போதியுங்கள் என்று
பார்க்கிறோம். Compare this with Ephesians,
இதையும் எபேசியரையும் ஒப்பிட்டு பாருங்கள்.
And see how there is the emphasis on the Holy Spirit, here the emphasis on God's word,
அங்கே பரிசுத்த ஆவியானவரை முக்கியப்படுத்தி சொல்கிறார், இங்கே தேவ வார்த்தை குறித்து முக்கியப்படுத்தி
சொல்கிறார். These are the two essentials to live the Christian life,
கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த இரண்டு பிரதானமான காரியங்கள்
தேவை. Fullness of the Holy Spirit and the word of Christ,
பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவும் தேவனுடைய வார்த்தையும்.
If we devalue any one of them, we cannot grow spiritually,
இந்த இரண்டில் ஏதாவது ஒன்றினுடைய மதிப்பை நீங்கள் குறைத்து நடத்தினாலும் நாம் கிறிஸ்துக்களாய் வளர முடியாது.
Lot of Christians devalue one of these,
அநேக கிறிஸ்தவர்கள் இந்த இரண்டு காரணங்களை ஒன்றை மதிப்பு குறைத்து நடத்துகிறார்கள்.
Go astray,
அவர் வழி விலகி போகிறார்கள்.
In chapter 4,
4 அதிகாரம்,
we read about devoting ourselves to prayer, verse 2,
நம்மை ஜபத்திலே ஒப்பு கொடுப்பதை குறித்து
வாசிக்கிறோம். Being very careful in our speech, verse 6, so that we never say anything without grace,
ஆறாம் வசனத்திலே கிருபை இல்லாமல் நாம் ஒன்றையும் பேசிவிடக் கூடாது, அதிலே ஜாக்கிரதையா
இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். Always speak with grace,
எப்பொழுதுமே கிருபை பொருந்தின வார்த்தைகளை பேசுங்கள்.
In chapter 4 verse 12 we read about Epaphras who is always praying for you.
4 அதிகாரம் 12 வசனத்திலே எப்பாப்ராவை குறித்து வாசிக்கிறோம், எப்பொழுதுமே உங்களுக்காக தன் ஜெபங்களிலே போராடுகிறான்.
What is he praying?
எதற்காக அவன் ஜெபிக்கிறான்?
Again you see, he is not praying that they should have better houses and get promotion in their jobs and things like that.
நல்ல வீடுகள் வேண்டும், வேலை உயர்வு வேண்டும் என்றெல்லாம் இவைகளுக்காக ஜெபிக்கவில்லை.
These apostles did not pray for the foolish type of things today's preachers pray for.
இன்றைக்கு பிரசங்கியார்கள் ஜெபிக்கிற புத்தியனமான காரியங்களுக்காக இந்த பிரசங்கியார்கள் இந்த அப்போஸ்தலர்கள் ஜெபிக்கவில்லை.
You won't find a single prayer like that in the New Testament.
முழு புதிய ஏற்பாட்டிலும் இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை கூட நீங்கள்
பார்க்க முடியாது. He prays that they may stand perfect and fully assured in the will of God.
அவர்கள் எல்லாரும் தேறினவர்களாயும் பூரண நிச்சயமுள்ளவர்களாயும் தேவ சத்தத்தை அறிய வேண்டும் என்று
ஜெபிக்கிறார். Christians are being deceived today because they don't know God's word.
இன்றைக்கு தேவ வார்த்தை அறியாதபடியாலே தான் அநேக கிறிஸ்தவர்கள் அஞ்சிக்கப்படுகிறார்கள்.
And we notice another thing here.
இன்னும் ஒரு காரியத்தை இங்கே கவனிக்கலாம்.
That Epaphras also prayed with a deep burden for the church in Laodicea.
லவோதிக்கியாவில் உள்ள சபைக்காகவும் கூட அவர் பாரத்தோடு கூட ஜெபிக்கிறாராம்.
Paul prayed for the church in Laodicea.
லவோதிக்கியா சபைக்காக பவுல் ஜெபிக்கிறார்.
He wrote a letter to the church in Laodicea.
லவோதிக்கியா சபையில் உள்ளவர்களுக்காக ஒரு கடிதத்தை எழுதுகிறார்.
And he says that in verse 16.
16 ஆம் வசனத்தில் அதை சொல்கிறார்.
I have sent a letter to the church in Laodicea.
லவோதிக்கியா சபையிலே வாசிக்கப்படும்படி ஒரு நிருபத்தை அனுப்பி இருக்கிறேன்.
I want you after you read this letter send it on to Laodicea.
நீங்கள் வாசித்த பிறகு அந்த கடிதத்தை நீங்கள் லவோதிக்கியாவுக்கு அனுப்புங்கள்.
And get the letter which I sent to Laodicea you read that also.
அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நிருபத்தை நீங்கள் வாங்கி வாசியுங்கள்.
Unfortunately that letter to Laodicea is not found.
துரதிருஷ்டவசமாக அந்த நிருபமானது இங்கே காணப்படவில்லை வேதத்திலே.
It must have been a very good letter.
ஆனால் கண்டிப்பாக அது நல்ல ஒரு கடிதமாக இருந்திருக்க வேண்டும்.
Obviously they didn't listen to it.
ஆனால் வெளிப்படையாக அவர்கள் அதை கவனிக்கவில்லை.
That's why you see in Revelation chapter 3 the church in Laodicea became such a pathetic church.
ஆகவே தான் லவோதிக்கியாவில் உள்ள சபையானது மிகவும் பரிதாபமான ஒரு சபையாக மாறிவிட்டது.
We see in chapter 4 verse 14.
4 அதிகாரம் 14 வசனத்திலே பார்க்கிறோம்.
Demas was once a co-worker with Paul.
தேமா அவன் பவுலுடைய உடன்வழியாக ஒரு காலத்தில் இருந்தான்.
Few years later he is a backslider in 2 Timothy 4 he's gone off.
2 Timothy 4 அதிகாரத்தில் வாசிக்கிறது போல அவன் பின்வாங்கி போனவனாய் போய்விட்டான்.
A co-worker of Paul can become a backslider.
பவுலுடைய உடன்வழியாலே ஒரு பின்மாற்றக்காரனாய் போய்விட முடியும்.
One last thing.
கடைசி காரம்.
Say to Archippus verse 17 take heed to the ministry which you have received in the Lord that you fulfill it.
அர்க்கிப்பை கண்டு நீங்கள் கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படி கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுங்கள்.
That's a word to you.
உங்களுக்கும் அதே வார்த்தை.
God is a ministry for you.
உங்களுக்கு தேவன் ஒரு ஊழியத்தை வைத்திருக்கிறார். நீங்கள் யாரா இருந்தாலும் சிறியவராக இருந்தாலும் சரி பெரியவராக இருந்தாலும் சரி.
Maybe a small ministry or a big ministry.
ஒரு சிறு ஊழியமா இருக்கலாம் பெரிய ஊழியமா இருக்கலாம்.
Make sure you fulfill it.
அதை நீங்கள் நிறைவேற்ற முடியாய் நீங்கள்
கவனமாக. Don't worry about other people.
மற்றவர்களை குறித்து கவலைப்பட வேண்டாம்.
Fulfill your ministry.
உங்களுடைய ஊழியத்தை நீங்கள் நிறைவேற்றுங்கள்.
God bless you.
தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்கள்.